வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பெறும். வெளி தோற்றத்தையும் ஆசி வார்த்தைகளையும் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்த இளம் பெண்களையும் அல்லது சில திருமணமான பெண்களையும் இன்றளவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய கதை தான் இந்த கதை. இது 1987 கல்கையில் வெளிவந்த உயர்திருசு சமுத்திரம் அவர்களால் எழுதப்பட்ட பாக்கு மரம் என்ற சிறுகதை. நீங்க சரியான 10 பசலி மேடம். இந்த கம்மளை கலர்ச்சி எரிஞ்சிட்டு பேசாம ரிங் போட்டுக்கோங்க, பாக்குறதுக்கு அழகா இருப்பீங்க. அதாவது இப்ப இருக்கிறத விட. அவள் கோபப்பட்டவள் போல் கதவு மேல் போட்ட இடது கரத்தையும் தங்க வளையல் அலங்கரித்த வலது கரத்தையும் இடுப்பில் அம்புக்குறி போல் வைத்தாள். பின்னர் வாசலுக்கு வெளியே நின்றவனின் முகத்தில் அடிக்காத குறையாக கதவை மூடுவதற்காக தனது கரங்களை இடுப்பிலிருந்து விடுவித்தாள். அதற்குள் அவன் முந்திக் கொண்டான். நானும் என் சிஸ்டர் கிட்டையும் இதுக்கு எதிர்ப்பதமா சொல்லி சொல்லி பாக்கிறேன். எந்த சிஸ்டர் அண்ணனோட பேச்சை கேட்டா இவ கேக்குறதுக்கு? அவள் இப்போது அவனை லேசாக சிரிப்போடு பார்த்தாள். அப்புறம் லேசாய் யோசித்து முகம் சுளித்தாள். அவனும் தன் கருத்திற்கு உரையாசிரியர் ஆகிவிட்டான். உங்க முகம் வட்ட முகம். இந்த காதுங்கள்ல ரிங் போட்டா ஒரு பௌர்ணமி நிலா பக்கத்துல ரெண்டு குட்டி நிலாக்கள் வட்டம் அடிக்கிற மாதிரி தெரியும். என் சிஸ்டர் முகமும் நீண்ட முகம். கம்மல் மாட்ட வேண்டிய காதுல ரிங் போட்டிருக்கா, அதனால வளையத்துக்குள்ள நுழையிற சர்க்கஸ் புலி மாதிரி தெரியறா. எவ்வளவு பெரிய ரிங் ரிங்க, அதுக்குள்ள அவ முகத்தையே திணிச்சிடலாம். அவளுக்கு கோபமும் சிரிப்பும் ஒன்றாக வந்தன. கூடவே எச்சரிக்கை உணர்வும் இயல்பாய் வந்தது. சி, இப்படியா ஒருத்திக்கிட்ட பேசுறது? அவள் மனதுக்குள் கோபமாகத்தான் சீச்சி சொல்ல போகிறாள். ஆனால் அந்த வார்த்தையோ செல்லத்தனமான சீயாகவே ஒலித்தது. அதோ மிஸ்டர் சுப்புவே வராரே, அவர்கிட்டயே கேக்க. அவள் பதறி போனாள். இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்க என்று அவனிடம் சொல்ல போனாள். பிறகு இவனிடம் மட்டும் இதை எப்படி சொல்ல முடியும் என்று யோசித்தாள். அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. எதிர்த்து செயல் சுப்பு வந்து கொண்டிருந்தான். உடனே இவன் அவனை பிடித்து கொண்டான். ஹலோ மிஸ்டர் சுப்பு, என்ன ஆச்சரியம், ஈவினிங் 7 வரவங்க 4 வந்துட்டீங்க. சுப்பு அவனை பார்த்து முக்கள் முனங்களோடு பல்லை காட்டினான். அதையே பதில் கேள்வியாய் உருவகப்படுத்தி இவன் பதிலளித்தான். நீங்க மட்டும் எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் பிழப்பு தான் தெரியுமே, விக்ரமாதித்தன் பிழப்பு. ஆபீஸ் 6 டூர் 6, அதனால ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன். நாளைக்கு குல்பர்கா போறேன், 20 டூர். என்ன மிஸ்டர் சுப்பு, ஒரு மாதிரியா இருக்கிறப்பல இருக்கு. சுப்பு தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவியையும் அவனையும் பொதுப்படையாக பார்த்துவிட்டு பொதுப்படையாகவே பதிலளித்தான். லேசா பிரஷர், தலை சுத்துச்சு, வந்துட்டேன். ஓகே மிஸ்டர் அப்பாத்துறை, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன சார் நீங்க பிரஷரை ஈஸியா எடுத்துக்க கூடாது. வாங்கோ, என் ஆபீஸ் கார் இங்க தான் நிக்குது, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். சுப்பு தர்ம சங்கடமாக நின்ற போது அவள் கோபத்தோடு பேசினார். முதல்ல உங்க பிரஷரை பாருங்கோ சார், நீங்க கத்துற கத்தலையும் பதற பதலையும் பார்த்தா உங்களுக்கு இவரை விட அதிகமாவே இருக்கும். முதல்ல நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். அவள் கணவனை கண்டிப்புடன் பார்த்தாள். அவன் உள்ளே போனதும் கதவை தாளிட போனாள். அப்பாத்துறை நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அவள் முகம் நேருக்கு நேராய் கதவோடு சேர்ந்து நீண்ட போது விலகி கொண்டான். உள்ளே வந்தவள் கணவனின் பூட்ஸ்களை எடுத்து ஒரு பக்கமாக வைத்தாள். சாய்வு நாற்காணியின் நுனியில் உட்கார்ந்திருந்தவனை லேசாக பின்னுக்கு சாய்த்து அவன் நெற்றியை தடுப்பி விட்டாள். பிறகு சமையல் கட்டிற்குள் ஒரு கையில் கண்ணாடி டம்ளருடனும் இன்னொரு கையில் மாத்திரையுடனும் வந்தாள். அவளின் இரு விரல்களும் கண்ணாடிக்குள் பிம்பங்களாக பிரதிபலித்து உள்ளே இருந்த பாதி தண்ணீருக்கு வேலி கட்டியது போல் இருந்தன. அவன் தலையை இழுத்து பிடித்து மாத்திரையை வாயில் போட்டுவிட்டு டம்ளரை நீட்டினான். அவனையே பார்த்தாள். நீ அவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்று பேசுவார் என்று பார்த்தாள். பேச வேண்டும் என்று நினைத்தவள் போல் அவனையே முகத்தில் குற்ற உணர்வை அழித்து வைத்து பார்த்தாள். அவனும் பேசினான், ஆனால் அப்பாத்துறையை பற்றி அல்ல. சந்திரா, என்ன பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போ, தலை சுத்துது, உட்காரவே முடியல, என்ன லேசா தூக்குறியா? அடக்கடவுளே, என்னங்க பண்ணுது, டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். அவள் அவனை தூக்கி நிறுத்தினாள். அவனை தோளோடு சாய்த்தபடி படுக்கை அறைக்குள் கூட்டி போனாள். அவன் அவளிடம் இருந்து நழுவி கட்டிலில் விழுந்தான். பிறகு தலையன தலையன என்றான். உடனே அவள் தலைமாட்டில் உட்கார்ந்து அவன் தலையை மெல்ல தூக்கி தன் மடியில் போட்டாள். அவன் அவளை அண்ணாந்து பார்த்தான். லேசாய் உணர்ச்சி வசப்பட்டவனாய் கைகளை பின்னுக்கு கொண்டு போய் அவள் முதுகில் சங்கிலி பிடி போட்டான். கால் மணி நேரம் போனது தெரியாமல் போனது. அவன் அவள் முதுகில் சுற்றிய கையை எடுக்க போன போது அவள் அதை தடுத்து விட்டாள். அவனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டாள். பிறகு கேட்டாள், டாக்டர் கிட்ட போகலாமா? வேண்டாம், இப்போ தேவல. இனிமே பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட ராத்திரியெல்லாம் அரட்டி அடிங்கோ, அப்ப சொல்றேன் உங்கள. அந்த ஆள் கிட்ட பேசி பேசியே உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகுது. என்ன மனிதரோ, யாரும் ஆள் இல்லாத போது கூட அவர் வாய் பேசிக்கிட்டேதான் இருக்குது. மற்றவர்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு? அதுவும் சரிதான். ஆமா, முடிவிட்ட போறது இல்லையா? என்ன மாதிரியே கொண்டு வச்சுக்க போறீங்களா? அவள் அவன் தலையை செல்லமாக கோதி விட்டாள். அவன் தன் தலையை மேலே மேலே உயர்த்தி கொண்டு போன போது அவள் என்று அதட்டினாள். அவன் அவள் முதுகை இறுக பிடித்தபடியே சினுங்கினான். அந்த இறுக்கத்திலும் செல்ல கிறுக்களிலும் மெய்மறந்து போன அவள் தன் மடியை ஆட்டி அவனை தாளாட்ட அவன் தொட்டில் குழந்தையாகி தூங்கி போனான். மறுநாள் காலையில் அலுவலகம் புறப்பட்ட கணவனிடம் வாசலுக்கு வெளியே வந்து சின்னஞ்சிறு சூர்கேசை கொடுத்தாள். ஆறு வீடுகளை வரிசையாக கொண்ட அந்த குடியிருப்பு வரண்டாவை அப்பாதுரை கடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் பெட்டி படுக்கையோடு டிரைவர் போய் கொண்டிருந்தான். அவளுக்கு என்னவோ போலிருந்தது. இப்படி நெடுநாள் டூர் போகும்போது வீட்டுக்கு வந்து சொல்லிவிட்டு போகிறவர் இன்றைக்கு ஏன் சொல்லவில்லை? எப்படி சொல்வார்? நான் தான் முகத்தில் அடித்தார் போல் பேசிவிட்டேனே. அவருக்கு மட்டும் சுயமரியாதை இருக்காதா என்ன? அவள் சுய கட்டுப்பாட்டுடன் கதவை சாத்தினாள். ஒரு நிமிடத்திற்கு மேல் அவளால் உள்ளே இருக்க முடியவில்லை. கதவை திறந்தபடியே பால்கனி மாதிரியான பகுதியில் நின்றாள். அதன் சுவரில் சாய்ந்தபடியே வெளியே எக்கி பார்த்தாள். அவள் கணவனும் அவனும் ஜோடியாக நடந்து போனார்கள். ஒரு தடவை அவன், பாருங்க நம்மளோட பெயர் பொருத்தத்தை, நீங்க சுப்பு நான் அப்பு என்று சொன்னது அவள் நெஞ்சுக்குள் மீண்டும் வேரூன்றி செடியாக வளர்கிறது. வாயில் பூவாய் புன்னகைத்தது. அதே சமயம் நெஞ்சுக்குள் ஒரு சின்ன நெருடல். ஆஜானு பாகுவாய் சதை பெருக்கமோ குறையோ இன்றி அவன் கம்பீரமாக நடந்து போகிறான். ஆனால் அருகில் அவரோ குள்ளங்குள்ளமாய் நடக்கிறார். உதிர்ந்து போக போவது மாதிரியான பூஞ்சை உடம்பு. இது போதாதென்று இந்த வயதிலேயே பிளட் பிரஷர். கல்யாணத்திற்கு முன்பே இருந்திருக்கிறது. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் தலையில்! அவள் தனக்குள் ஏய் என்று சொல்லிக் கொண்டாள். பின் கதவை அடைத்துவிட்டு முன்கதவை திறந்தாள். கணவன் மீது கோபப்பட்டதற்காக தன் மீதே அவள் கோபப்பட்டாள். இதற்கு காரணமான அவன் மீதும் கோபம் வந்தது. ஒரு பெண்ணிடம் அளவோடு பழக தெரியாத மனிதர். அவள் அவனை பின்னோக்கி பார்த்தாள். அவளுக்கு மேற்கொண்டு சிந்திக்க கூட பயமாக இருந்தது. ஐந்தாண்டு கால இல்லற குடத்தில் இரண்டு மாத கால பரிச்சை நெஞ்சு விழுந்துவிடக் கூடாது என்று பயப்பட்டவள் போல் தலையில் கை போட்டாள். சுவரில் தலையை சாத்தினாள். அந்த அரசாங்க குடியிருப்பில் காலியாயிருந்த முதல் வீட்டிற்கு அவன் வந்த மறுநாள் இவளோடும் இவள் கணவரோடும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அறிமுகம் நட்பாகியது. இவர்களிடம் மட்டுமல்ல, எல்லோரிடமும் இன்முகமாகவே இருப்பான். குழந்தைகள் அங்கிள் அங்கிள் என்று முதுகில் ஏற அவன் குதிரையாவான். கல்லூரி பையன்களின் கிரிக்கெட்டுகளுக்கு அம்பையர் ஆவான். கிளடுகளோடு கிளம் போல் நடந்தபடியே வேதாந்தி ஆவான். இதுவரை இந்த சந்திராவுக்கு அவன் பதவி மூலமோ குடும்ப மூலமோ துல்லியமாக தெரியாது. அடிக்கடி டூர் போகிறவர் கார் வைத்திருக்கிற பதவி. சென்னையில் வயதான அம்மாவும் வயதுக்கு வந்த தங்கையும் இருக்கிறார்களாம். ஒரு தடவை வழக்கம் போல் வீட்டுக்கு வந்திருந்த போது, வீட்டுல எப்ப கூட்டிட்டு வரீங்க என்று சுப்பு கேட்டான். அவன் பேசாமல் இருப்பதை பார்த்துவிட்டு, கல்யாணம் ஆகலையா என்று இவள் கேட்டாள். உடனே அவன் பூசி மொழிப்பினான். ஏதோ ஆச்சு, எப்படியோ ஆச்சு, அம்மாவும் தங்கையும் தான் உலகம் என்றான். அவன் அப்போது கண் கலங்கியதை இப்போது நினைத்த போது சந்திராவுக்கு மீண்டும் கண் கலங்கியது. அவன் மீது தான் கொண்டிருப்பது வெறும் அனுதாபம்தான் என்று பல தடவை வழிய நினைத்தாள். மனதுக்கு தெம்பு வந்தது. 20 நாட்களும் போய் 21வது நாளும் வந்துவிட்டது. இந்த நாளில் சுப்பு அவள் கணவன் தெளிவாக இருந்தான். பிரஷர் போன இடம் தெரியவில்லை. அவளிடம் 10 வயது குறைந்தவன் போல் நடந்து கொண்டான். சில சமயம் மாத்திரைகளை கூட மறுத்துவிட்டான். பாத்தியா, மாத்திரை சாப்பிடாட்டியும் பிரஷர் ஏறலப்பாரு என்று சொல்லிக் கொண்டான். அவன் அப்பாத்துறை வந்துவிட்டான் போலும். அவன் வீட்டில் ரேடியோ சத்தம் கேட்டது. சந்திரா அந்த பாட்டுக்கு ஏற்ப முணுமுணுத்தாள். அவன் கதவை போட்டும் சத்தம் கேட்டது. அவன் தன் வீட்டு கதவை தட்டுவான் அல்லது காலிங் பெல்லை அடிப்பான் என்று கதவருகே வந்தாள். எதுவுமே நடக்கவில்லை. உறக்க கிளம்பிய அவன் காலடி சத்தம் சன்னம் சன்னமாக குறைந்து கொண்டிருந்தது. அவள் கதவை திறக்க போனாள். பிறகு அவளுக்குள் ஒரு வைராக்கியம். உங்களை மனம் நோக்கு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என்று மட்டும் பேச போனா ரொம்பதான் பிகு செய்கிறார். வீட்டில் டெலிபோன்காரர்கள் டெலிபோன் பிக்ஸ் செய்வதற்காக வீட்டு சாவியை கொடுத்து விட்டு போகிறவர். டூருக்கு முன்னாலும் கொடுக்கல, பின்னாலும் கொடுக்கல. அப்படியே வெளியே அவள் மனம் போகாதடி என்றது. சும்மா கிட, டெலிபோன் வந்துட்டான்னு ஒயரை மட்டும்தான் பார்க்க போறேன், அவர் அல்ல என்றாள். அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். டெலிபோன் ஒயர் இல்லை, அதாவது அவருக்கு இன்னும் டெலிபோன் வரவில்லை. சாவியை ஏன் என்னிடம் என்று சிந்தித்தாள். பூட்டி போடப்பட்ட அவள் மனம் திறந்தது. அவன் யதார்த்தமாகவும் ஒருவேளை விகற்பம் இல்லாமலும் முன்பு சொன்ன கமெண்ட் இப்போது அவளுக்கு காமனாக தோன்றியது. மேடம், முகத்து பாக்குறதுக்கு மட்டும் கண்ணாடிய பாருங்க, உங்க நிறத்தையும் பார்க்கணும்னா பீர்க்கம் பூவை பாருங்க, மஞ்சள் ஷேட்ல சிவப்பு நிறமா இருக்கும், அதுதான் உங்க நிறம். மேடம், காட்டு பகுதிக்கு போயிருக்கீங்களா? கோணலான தென்னை மரங்கள் பக்கத்துல முள்ளம்பன்றி மாதிரியான ஈச்ச மரங்களின் அருகில் கண்ணங்கரையில் என்று இருக்கிற பனை மரங்களுக்கு சமீபத்துல ஒரு மர வகை மட்டும் பளபளப்பா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோடு போட்ட மாதிரி நளினமா ஒயிலா நிற்கும், அதுதான் பாக்கு மரம். இந்த குடியிருப்பு காட்டுல வெவ்வேறு பெண் மரங்கள்ல நீங்க ஒரு பாக்கு மரம். எஸ் மேடம், யூ ஆர் த அரக்னன் ட்ரீ. வேணும்னா மிஸ்டர் சுப்புக்கிட்ட. அப்போது காதுகளில் உதாசீனமாக வாங்கிய வார்த்தைகளை இப்போது அவள் வாயில் புன்னகையாய் மென்று விழுங்கினாள். கண்களில் ஒளியாய் காட்டினாள். நெஞ்சிலே ஒரு சின்ன சுகம், அதை பெரிதாக்குவது போல அதோ அவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனை பாராதது போல உள்ளே போக போனாள். அவனும் சிரித்தபடியே வந்து அவளை நிற்க வைத்தான். அவள் வார்த்தைகளால் கட்ட விழுந்தாள். நெகிழ்ச்சியான குரலில் உள்ளத்தை தேங்காயாய் உடைத்து காட்டினாள். என் பேர் சந்திரா, இந்த வீட்டுலதான் இருக்கோம். மறந்து போறதுக்கு ஆறாவது ஏழாவது வீடல்ல. உங்களை மறக்க முடியுமா மேடம்? காட்டு பகுதியில கார் போகும்போது பாக்கு மரத்தை பாக்க, அப்போ உங்க ஞாபகம் தான் வருது, அதனால உங்களை நினைக்காம இருக்க முடியல. உங்களை மறக்கிறதுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க மேடம். அப்படின்னா பாக்கு மரத்தை பாக்காதீங்க. அதெப்படி? நோக்குமிடமெல்லாம் பாக்கு மரம். பாக்கு மரமே, ஹலோ மிஸ்டர் சுப்பு, சாரி நேத்து நைட்டு லேட்டா வந்தேன், அதனால உங்களை பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க? காலையிலேயே வந்துட்டீங்க?
ஐ எம் வெரி பிஸி மிஸ்டர் அப்பு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எடுக்க மறந்துட்டேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். சுப்பு மேற்கொண்டு பேசாமல் உள்ளே போனான். தொடர்ந்து வந்த மனைவிக்கு வழிவிட்டு வாசலில் கதவை பூட்டினான். அரை மணி நேரமாய் அங்கும் இங்கும் குடைந்து இருவரும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கண்டுபிடித்தார்கள். அதை கையில் வைத்து உருட்டியபடியே பேசாமல் இருந்தவனை பார்த்து அவள்தான் கேட்டாள். ஆபீஸ் போகலையா? நாம் நம்புறபடி எதுவும் நடக்குதா என்ன? என்ன சொல்றீங்க? பழையபடியும் தலை சுத்துது சந்திரா. வா சந்திரா, என்னை பிடிச்சுக்கோ. ஐயையோ! சந்திரா பதறி போனாள். அவனை கை தாங்களாக கட்டிலுக்கு கூட்டி போனாள். அவசர அவசரமாய் மாத்திரைகளை கொடுத்தாள். அவனும் தலையை பலமாக ஆட்டினான். அவள் பார்வையை தவிர்த்தபடியே எம்மா எப்பா என்றான். அட கடவுளே, பழையபடியும் பிரஷரா? டாக்டர் கிட்ட போகலாம், ஸ்கூட்டர் கூட்டிக்கிட்டு வரேன். வேண்டாம் சந்திரா, நீ என்னை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், போகப்படாது. அப்போ மிஸ்டர் அப்பா துறைய ஆட்டோ கொண்டுகிட்டு வர யாரு போனாலும் அந்த அயோக்கியம் போகப்படாது. எப்பா எப்படியெல்லாம் தலை சுத்துது. சந்திரா அவனை பிடித்து கொண்டாள். மெல்ல தூக்கி அவன் முதுகை தன் மார்போடு சாய்த்து கொண்டு நகர்த்தி நகர்த்தி படுக்கு அறைக்கு கூட்டி வந்தாள். ஆடைகளை சிரித்து தளர்த்தி விட்டாள். தலையை தூக்கி தலையணியை வைக்க போனாள். அவனும் அவள் மடியில் தலை போட்டான். சந்திரா சந்திரா என்று கூவியபடியே அவள் இடுப்பை சுற்றி பிடித்தான். அவள் யோசித்தாள். சத்தம் போட்டை சொன்னாள். 20 நாட்களாய் வராமல் இருந்துட்டு அட கடவுளே. அவனை பார்க்க பார்க்க அவளுக்கு ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து புரிந்தது. தப்பு தப்பு, தானே உட்கொண்டு அவனை குணப்படுத்திய வேண்டிய மருந்து அது. யாரோ ஒருவனுக்கு காதலியாக போவது போல் பயந்தவள் இப்போது இவனுக்கு தாயானாள். குழந்தைகளுக்கு சொல்வது போல் குழந்தைத்தனமான செய்தியை சொன்னாள். நெஞ்சை நிமிர்த்தி குரலை நிர்தாட்சணியமாக பேசினாள். நீங்க பக்கத்து வீட்டுக்காரரோட சவகாசத்தை குறைக்கணும். நீங்க இல்லாத சமயத்துல சும்மா சும்மா வந்து பேசுறாரு. மனிதருக்கு ஹார்ட்ல ஒண்ணும் இல்லதான், பட் எனக்கு சங்கடமா இருக்குது. நீங்க ஆபீஸ் போயிட்டு வாரது வரைக்கும் நான் படும்பாடு பெரும்பாடு. அவன் பதில் ஏதும் பேசவில்லை. தன்னையே பார்த்தவளின் முகத்தை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டான். அவள் முதுகை தட்டி தட்டி விட்டான். பிறகு அப்படியே தூங்கி போனான். சமையல் வேளையில் கவனமாக இருந்த சந்திரா வெளியே இருந்து உள்ளே வந்த கணவனை அதட்டினாள். பிரஷர் தான் விட மாட்டீங்க, ஏன் வெளியில போனீங்க? இப்போ பிரஷர் இல்ல, துப்புரவாய் இல்ல, சந்திரா, சந்திரா ஒரு விஷயம் கேள. பக்கத்து வீட்டுக்காரன் கிட்டதான் போனேன். ஏன் சார் நான் இல்லாத சமயத்துல என் வைஃபு கிட்ட பேசுறீங்கன்னு அதட்டினேன். ஆசாமி பயந்துட்டான். 5 நிமிடம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். அப்புறம் ஐம் சாரி சார், நான் செஞ்சது தப்பு தான், என் மேலதான் எல்லாம் தப்பு, இந்த மாதிரி இனிமே நடக்காதுன்னுட்டான். குவார்டர்ஸையே காலி செஞ்சிடுறானா? ஆசாமி பேச்சுலதான் வீரன், ஆனா பயந்தாங்கோலி. நான் எச்சரிச்சதும் படுக்கையில குப்புற விழுந்துட்டான். சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இனிமே நான் கூட இவங்கிட்ட பேச மாட்டேன். எதுவும் ஹார்ட்ல இல்லைன்னு நீ சொன்னத நான் சொல்லல. சொன்னா அவனுக்கு குளிர் விட்டுடும். சுப்பு போய்விட்டான். சந்திரா கைகளை பிசைந்தாள். வியர்த்து கொட்டிய முகத்தை துடைத்து சுரணை கூட இல்லாமல் வெளியே வந்தாள். அப்போது கதவை மூடிவிட்டு வெளியே வந்தவள் அப்பாத்துறையை பார்த்து விட்டு வீட்டுக்குள் ஓடோடி வந்தாள். அவன் தனது வாசலை கடக்கும் போது கதவை பட்டென்று ஒப்பாரி வைப்பது போல் சாத்தினாள். அவன், இதுக்கு மேல யாரும் என்ன அவமானப்படுத்த வேண்டாம். குடித்தனத்துக்கு மட்டுமில்ல, குடியிருப்பு பகுதிகளை வாழக்கூட ராசி இல்லாதவன்தான் நான். வேறு வீடு பார்க்கதான் புறப்படுறேன் என்று நின்று நிதானித்து சொல்வது கேட்டது. சந்திரா கதவை திறக்க போனாள். உங்க முகத்துல விழிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு தான் கதவை மூடன என்று தனக்கு தானே அரற்றினாள். ஆனாலும் திருமதி சந்திரா சுப்பு கதவை திறக்கவில்லை. வாயில் அரற்றியதை வாசலுக்கு வந்து சொல்லவில்லை. எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலும் குளிர் விட்டு விடாதா? அதாவது அவளுக்கு. இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சிறுகதையை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பிறந்தாக. நன்றி, வணக்கம்.